إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى أما بعد فإن أصدق الحديث كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم مَا لَكَ مِنَ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لَتَتَّبِعُنَّ سُنَنَ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ شِبَرًا بِشِبَرٍ ذِرَاءً بِذِرَاءٍ حَتَّى لَوْ دَخَلُوا فِي جُحْرِ ضَبٍّ لَاتَّبَعْتُمُوهُمْ أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழ்களும் உண்டாவதா. எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜதபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னார்களின் தோழர்கள் உறவினர்கள் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புனித சலாத்தும் சலாமும் உண்டாவதா. புனித ஜும்மாவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, எந்த விடயங்களை இறைச்சகன் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்ந்து தடுத்து நடக்கும்படி தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படியும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான்களே, இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, இன்று நாம் அனைவரும் பரிசுத்தமான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை கடந்து எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதன் என்ற அடிப்படையில் எத்தனையோ தவறுகள் பிழைகள் நிகழ்ந்திருக்கலாம். அந்த நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளை நாங்கள் ஞாபகப்படுத்தியதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளையும் பிழைகளையும் திருத்தி அழகான நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி சிறப்பானவர்கள், எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி விளங்க வேண்டிய தேவையே கிடையாது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட காலமாக நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதின் பின்னால் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வலகத கதந்து ரசூலல்லாஹ் அஷ்ரத்தினீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் பணிவிடை செய்தேன், ஒரு நாள் கூட நான் செய்த பிழைக்கு என்னுடன் வெறுப்பை காட்டவில்லை, தரக்குறைவான வார்த்தைகளை பேசியதே கிடையாது, அவர்களுடன் இருந்த ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக நான் கருதினேன் என்று சொல்லிவிட்டார்கள். இன்றும் கூட 1400 வருடங்கள் கழிந்ததின் பின்னால் இலங்கை என்ற உலக வரைபடத்தில் ஒரு அடையாள பெரிய ஒரு அடையாளத்தை பெற முடியாத ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் அந்த ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை கேட்டால் அவருக்கு என்று சலாத்தையும் சலாமையும் கூறி கண்ணால் துடைத்து தலைக்கு மேலால் வைத்து மதிக்கும் அளவுக்கு எங்களுடைய உள்ளத்திலும் கூட அவர்களுடைய மதிப்பை விதைத்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்லிம்களாகிய நாங்கள் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது பெருமை அல்ல. உலகத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்கேல் எச் ஹார்டி என்ற ஒரு யூதர், உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றிய 100 மனிதர்கள், அவர்கள் 100 மனிதர்களிடமும் அறிவு, மேனேஜ்மெண்ட், மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய கொள்கையை ஊடுருவச் செய்யும் கோட்பாடு என்ற அடிப்படையில் இதுவரை காலமும் உலகத்தில் தோன்றிய மக்களில் மிக மிக சிறந்த மனிதர்கள் என்று ஒரு நூலை கோர்வை செய்தார். அதிலே 100 மனிதர்களுடைய பெயரை பதித்தார். முதலிடத்தை எங்கள் அனைவருடைய உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை முதலிடத்திலே எழுதினார். முழு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் ஒன்று சேர்ந்து அந்த வரலாற்று ஆசிரியரிடம் கேட்கிறார்கள், உலகத்திலே ஃபாதர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் விட்டு விட்டீர்களே, அவருக்கு முதலாவது இடத்தை கொடுத்திருக்கலாம், நீர் ஆம்ஸ்ட்ரோமுக்கு முதலாம் இடத்தை கொடுத்திருக்கலாம், ஏன் அந்த மக்காவிலே ஹிஜாஸிலே சவுதியிலே பிறந்த முஹம்மதுக்கு கொடுத்தீர்கள்? இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் நான் காணவில்லை. எதனை செய்தாரோ அதனையே தன்னுடைய மக்களுக்கு சொன்னார், எதனை மக்களுக்கு சொன்னாரோ தன்னுடைய வாழ்க்கை வடிவத்தில் எடுத்து நடந்தார். அவருடைய வாழ்க்கையில் பூர்த்தியாக ஜஸ்டிஸ், டெமோக்ரசி, மெரிட்டோக்ரசியை நான் கண்டேன். அவர் மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை வளர்த்ததின் பின்னால் ஒரு உரையை நிகழ்த்தினார். உங்களில் யாராவது ஒரு மனிதர் பிறருடைய பணத்தை அபகரிக்கின்றார், களவெடுப்பார் என்றால் அவருடைய கையை நான் வெட்டுவேன். என்னுடைய மகள் பாத்திமா களவெடுத்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன். நாட்டுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டம் என்று வகுக்கவில்லை. தனக்கு என்ன சட்டமோ தன்னை பின்பற்றும் நேசர்களுக்கும் அதே சட்டம் என்று அழகான வழிமுறையை உருவாக்கியவர்கள் தான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அவர்களுக்கு அந்த முதலிடத்தை நான் கொடுத்தேன் என்று மைக்கேல் எச் ஹார்ட் அவருடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். முஸ்லிம்களாகிய நாங்கள் இன்று எத்தனையோ இடங்களில் இந்த நாட்டுக்கு ஏற்ற முறையில், எங்களுடைய காலத்துக்கு ஏற்ற முறையில், எங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற முறையில், எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற முறையில் என்று எத்தனையோ இடங்களில் அந்த ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மறந்து விட்டோம், விட்டு விட்டோம், எங்களுக்கு விருப்பமான வழியை தேர்ந்தெடுத்து விட்டோம். அதனால் என்ன நடந்தது? இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே சருகிவிட்டது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், முஆதே, இந்த குர்ஆனை ஏற்றி வைப்பதற்காக வேண்டி மக்காவை விட்டு வெளியில் நீங்கள் செல்ல வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னால் உங்களை விட்டு ஒரு வினாடி கூட பிரிய முடியாது, எப்படி நான் மக்காவை விட்டு வெளியிலே செல்வேன்? சொன்னார்கள், முஆதே, நான் ஒரு விடயத்தை உங்களிடம் சொல்லுகிறேன், நீங்கள் திரும்பி வரும் பொழுது நான் ஹயாத்துடன் இருக்க மாட்டேன் முஆதே, ஆனால் இந்த குர்ஆனை எத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையுடன் வீட்டுக்கு சென்றார்கள். தாயுடன் உணவருந்து கொண்டிருக்கும் பொழுது ஞாபகம் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நான் திரும்பி வரும் பொழுது ஹயாத்துடன் இருக்க மாட்டேன் என்று. சாப்பிட்ட அதே கையுடன் நபிகளாருடைய சன்னிதானத்துக்கு வந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை விட்டு நீங்கள் பிரிய போகிறீர்களா, இந்த உலகை விட்டு நீங்கள் பிரிய போகிறீர்களா? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் திரும்பி வரும் பொழுது இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன், நீங்கள் வேறு இடத்துக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள், இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டிக்காட்டினார்கள். يا معاذ ان طالت بك حياه ان ترى ما ها هنا قد ملئ جنانا. முஆதே, 2000 வருடம் உலகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த மக்காவை, மதீனாவை, ஹிஜாஸை விபச்சார பூமியாக நீங்கள் பார்ப்பீர்கள்.
உலக ஆசை கொண்டவர்களுக்கு சுவனமாக நீங்கள் இந்த பூமியை பார்ப்பீர்கள் முஆதே என்று சொன்னார்கள். லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் மதுவோடு இருந்தவர்களை பரிசுத்தமான இஸ்லாத்துக்குள்ளால் கொண்டு வந்த அந்த ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய இந்த பூமி லதகுமு ஸஅ ஹத்தா தஸீர் அர்துல் அரப் முரவுஜா வ அன்ஹாரா, நீங்கள் என்னுடைய இந்த பூமி, என்னுடைய இந்த மக்கா, என்னுடைய இந்த மதீனா, என்னுடைய இந்த சவுதி உலக ஆவாசத்தை காட்டக்கூடிய இடமாக, உலகத்தை நேசிப்பவர்களுக்கு விருப்பமான இடமாக மாறுவதற்கு முன்னால் உலகம் அழிய மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கண்கூடாக இன்று நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான கிளப்புகள், ஆயிரக்கணக்கான பப்புகள், ஓபன் லிக்கர் இந்த சவுதியிலே உருவாக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் சொல்ல, அவரை பின்பற்றக்கூடிய அரசாங்கம், அவரை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் உருவாகிவிட்டார்கள். இது மாத்திரமல்ல, நாங்கள் வருடத்துக்கு ஒரு விடத்தம் அல்லது எங்களுடைய ஆயுளுக்கு ஒரு விடத்தம் அந்த காபாவுக்குள்ளால் நுழைகிறோம். காபாவுக்குள்ளால் ஒவ்வொரு நாளும் நுழைய முடியுமான எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் தவாஃப் செய்ய முடிகிறது, மகாம் இப்ராஹிம் நிற்க முடிகிறது, ஹிஜ்ரே இஸ்மாயில் தொலை கிடைக்கிறது, மீசாப் என்ற தங்கப்பீலிக்கு கீழால் தொலை கிடைக்கிறது, கல்லை மோர கிடைக்கிறது, சபா மருவாவில் ஓட கிடைக்கிறது. அப்படி இருந்த எத்தனையோ வாலிபர்களுக்கு அல்லாஹ் அழகிய பெண் குழந்தைகளை கொடுத்தான். அவர்கள் அனைவரும் அவர்களுடைய பெண் குழந்தைக்கு உலகத்தின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமாவுடைய பெயரை வைக்காது, அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்ட் டிரம்ப் உடைய மகள் இவங்காவுடைய பெயரை வைத்தார்கள். அந்த பெயரை அரபு நாட்டிலே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது என்று விளங்கியதின் பின்னால் இந்த பெயரை நாங்கள் தவறுதலாக வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து பாதுகாத்த அந்த இடமே அப்படி இருக்குமானால் அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமை என்னவாகும்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு அந்த காலத்திலே என்ன நடக்கும், முஸ்லிம்கள் ஏன் அப்படி இருப்பார்கள்? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிக்குல் உமம் அன்ததா அலைக்கும் கமா ததா அல் ஆகிலது இலா கஸ்அதிஹா, முழு உலகத்தில் இருக்கும் முஸ்லிம்கள் சகலரும் அடிபடுவார்கள், உதைபடுவார்கள், இஸ்லாமிய கொடிகள் கீழே விழுகும், முஸ்லிம்கள் நசுக்கப்படுவார்கள். நபி தோழர்கள் நெஞ்சில் கையை வைத்து கேட்டார்கள், வமின் கில்லத்தில் நஹ்னு யௌமைதி யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களாகிய நாங்கள் நசுக்கப்படுவோம் என்றால் நாங்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பல்லந்தும் கசீர் வலாகின்னக்கும் ஹுசா கஹுசாய் ஸைல், நீங்கள் வெள்ளத்தில் வரும் அலையை போன்று அதிகமாகவே இருப்பீர்கள். அப்படி இருந்தாலும் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே உலகம் நோக்கமாக மாறிவிடும், உலகத்துக்காக வேண்டி மார்க்கத்தை எஜஸ்ட் பண்ண மாறிவிடுவார்கள். இன்று உலகத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் 1.8 பில்லியனையும் தாண்டி இருக்கிறோம். உலகத்தில் எந்த இடத்திலே முஸ்லிம்கள் தலைவிரித்து நிம்மதியாக இருக்க முடிகிறது? எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும், மற்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் சுஜூதிலே துஆ செய்கிறோம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காபாவிலே நோன்பு பிடித்துக் கொண்டு ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டு காபாவில் துஆ செய்தாலும் எமக்குள்ள பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் அறிவிக்கிறான், உலகத்தில் ஒரு விடயம் அவர்களுக்கு வரும் பொழுது இது என்னுடைய சொந்த விடயம் அல்லவா என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் மறப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாசம் வரும் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று முஸ்லிம்கள் நாங்கள் அல்லாஹ்வை பயந்திருக்கிறோம், ரசூலுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கின்றோம், பெரும்பான்மை பெரும்பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்கிறோம். சிறும் பாவத்தை எங்களால் தவிர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? யஜ்தமிஊன ஃபில் மசாஜித் யுஸல்லூன ஃபீஹி வலைஸ ஃபீஹி முஃமின். ஒரு பள்ளி வாயிலிலே ஒரு கூட்டமே ஒன்று சேர்ந்து தொழுவார்கள், ஒருவர் கூட உண்மையான மூமினாக இருக்க மாட்டார். யத்தபிஉல் முஃமினு அலல் கிஸாலி குல்லிஹி இல்லல் கியானத வல் கிஸ். மூமின் என்று சொல்பவர் கூட இஸ்லாத்தில் எல்லா சட்டங்களையும் எடுத்து நடப்பார். அவரால் பொய்யை விட முடியாது, மோசடி செய்யாமல் இருக்க முடியாது என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று என்னுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, நாங்கள் விளையாட்டுக்கு பொய் சொல்லுவதல்ல, எங்களுடைய வியாபாரத்துக்கு, எங்களுடைய உலக சிச்சுவேஷன்களுக்கு, உலகத்தின் அமைப்புகளுக்கு ஏற்ற முறையில் பொய்யை சொல்லிவிடுகிறோம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், வியாபாரம் செய்யும் இரண்டு நண்பர்களை அழைத்து ஒருவரிடம் கேட்டால் மற்றவரை நம்ப முடியாது என்ற பதிலை சர்வ சாதாரணமாக நீங்கள் கேட்க முடியும். ஒருவர் மற்றவரை நம்ப முடியாது, மற்றவர் இன்னொருவரை நம்ப முடியாது, தந்தைக்கு பிள்ளையை நம்ப முடியாது, பிள்ளைக்கு தந்தையை நம்ப முடியாது. இப்படித்தான் முஸ்லிம்களுடைய நிலைமை. சிறும் பாவத்தில் முஸ்லிம்கள் தொடர்படியாக இருந்து விடுவார்கள். கௌரவத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, நாங்கள் பெரும் பாவம் செய்த மனிதர்கள் காபாவுக்குள்ளால் நுழைந்து விட்டால், எங்களில் இருக்கும் பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காபாவுக்குள்ளால் நுழைந்து சுஜூதில விழுந்து இரட்சகனை என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டால், அதே இடத்தில் அல்லாஹ் தௌபாவை கொடுத்து விடுவான். ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் காபாவுக்குள்ளால் நுழைவதற்கு முன்னால் புறம் பேசி இருக்கிறார், இட்டு கட்டி இருக்கிறார், அவதூறு சொல்லி இருக்கிறார், கடன் எடுத்து கொடுக்காமல் இருக்கிறார், மோசடி செய்திருக்கிறார். இவர் காபாவுக்குள்ளால் நுழைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று, இரவெல்லாம் நின்று வணங்கி, அவருடைய இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் சம்சம் நீரை அருந்து கொண்டு தவாப் செய்து ஹிஜ்ரே இஸ்மாயில் நின்று மகாம் இப்ராஹிமில் நின்று சஃபா மர்வாவில் ஓடி காபாவின் பிடவையை பிடித்து தொங்கி அல்லாவிடம் இரட்சகனை என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டாலும், அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு மன்னிப்பை நான் தருகிறேன், ஆனால் யாரை பற்றி புறம் பேசினாயோ, யாரை பற்றி இட்டு கட்டினாயோ, யாருக்கு மோசடி செய்தாயோ, யாருக்கு துரோகம் செய்தாயோ, அவரிடம் நீ செல்ல வேண்டும், அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிப்பு கொடுத்தால் உனக்கு நான் மன்னிப்பு தருகிறேன், அவர் மன்னிப்பு கொடுக்காவிட்டால் நான் உனக்கு மன்னிப்பு தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். எங்களுடைய ஊர் மக்களிலே அல்லது எங்களுடைய நாட்டு மக்களிலே, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களிலே எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், சிறும் பாவத்துக்கு மாற்றியவர்கள். வெளியில் இருக்கும் சகோதரர்களை விட்டு விடுவோம், எங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். நாங்கள் எத்தனையோ சிறும் பாவங்களை இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் இதனை தவிர்ந்து கொள்ள முடியாது என்று விட்டு விட்டோம். இதனால் எங்களுக்கு மத்தியிலே குப்புரியத்து நிறைந்து விட்டது. இஸ்லாமிய சட்டங்கள் மாற்றப்படுகிறது, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய கொள்கைகள் எங்களுக்கு மத்தியில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர் பெருமக்களை, அல்லாஹ்வுடைய பாக்கியம் நிறைந்த அடியார்களே, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யூஷிக்கு ஐயாதி அலல் நாஸி ஸமான், என்னுடைய உம்மத்தினருக்கு ஒரு காலம் வரும், அஸாதிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிரி அலல் ஜம்ர். அந்த காலத்தில் என்னுடைய வாக்கை பின்பற்றி சரியான இஸ்லாத்தில் நடப்பது தன்னுடைய கையில் நெருப்பு தணலை வைப்பதை விட கடினமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த காலத்தில் எப்படி இருப்பார்கள் முஸ்லிம்கள்? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யூஷிக்கு ஐயாதி அலல் நாஸி ஸமான், லா யபகா மினல் இஸ்லாம் இல்லா ஸ்முஹு வலா யபகா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹு. என்னுடைய உம்மத்தினருக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெயரளவில் முஸ்லீமாக இருப்பார்கள், அவர்களுக்கு முடிந்த இஸ்லாமிய சட்டங்களை செய்வார்கள், சகல இஸ்லாமிய சட்டங்களையும் எடுத்து நடக்க மாட்டார்கள். அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும் பெரிய தண்டனை என்னவென்றால், அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அல்லாவிடம் கையேந்தினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறும் பாவங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள முடியாத காரணத்தாலே இன்று முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையினராக இருந்தும், இஸ்லாமியர்களாகிய இஸ்லாமிய சட்டத்தை நாங்கள் பின்பற்றி இருந்தும் கூட, எங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை சீர்குலைக்கக்கூடிய காதியானிசம் என்று ஷியாக்கள் என்று வேறு வேறு கொள்கைகள் உள்ளால் வந்து இஸ்லாத்தை குடைந்து கொண்டு இஸ்லாத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் என்ன செய்கிறோம்?
என்னுடைய தொழிலுக்கு ஏற்ற முறையில், என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்ற முறையில், இந்த நாட்டுக்கு ஏற்ற முறையில் பூர்த்தியாக இஸ்லாத்தை பின்பற்ற முடியவில்லையே என்று சொல்லிக் கொண்டு எங்களால் முடிந்ததை பின்பற்றி நடக்கின்ற காரணத்தால் இஸ்லாமிய கொடி கீழே விழுந்து முஸ்லிம்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. இது ஒரு புறம் இருக்க, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை முடுக்க வேண்டும் என்று உலகத்தில் அமெரிக்காவுக்கு பின்னால் இருந்து கொண்டு யகூதிகள் சதி செய்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அனைவரும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நான்கு மனிதர்களை வைத்துதான் இஸ்லாத்தை நான் உருவாக்கினேன், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் இருந்தாலும் கூட சரியாக என்னை பின்பற்றுபவர்கள் ஒரு மூன்று நான்கு மனிதர்கள் மாத்திரமே இருப்பார்கள். தூபாலில் உறவா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் என்னை பூர்த்தியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், என்னுடைய வழிமுறைகள் அளிக்கப்படும் பொழுது பூர்த்தியாக என்னுடைய வழிமுறையை பின்பற்றிய மக்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு வினாடி பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யார், எங்களிலே யாராவது ஒரு மனிதர் பொய் சொன்னதே கிடையாது, பேசினால் பொய் சொல்வதே கிடையாது, வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்வதே கிடையாது, நம்பப்பட்டால் மோசடி செய்வதே கிடையாது, யாரையும் பற்றி இட்டு கட்டவில்லை, புறம் பேசவில்லை, யாருக்கும் கெடுதி செய்யவில்லை என்றால் அவர் சுவனபதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி எங்களிலே யாராவது ஒரு மனிதர் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் நாங்கள் பிழையான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்பதை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற ஆரம்பிப்போம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாக்கியம் நிறைந்த அடியார்களே, இந்த பரிசுத்தமான இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வடிவத்திலே லட்சக்கணக்கான நபித்தோழர்களை வைத்து மக்காவிலே பாதுகாத்து முழு உலகத்துக்கும் அனுப்பி வைத்தார்கள். இன்று இந்த இஸ்லாம் கூர் போடப்படுகிறது. இஸ்லாத்தில் இருக்கும் சிறிய விடயங்களை கூட எங்களால் பின்பற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், என்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அவர்களுக்கு எதிராக யகூதிகள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பார்கள், அந்த யகூதிகளுடைய திட்டத்தை முஸ்லிம்கள் விளங்காது பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், லதத்தபிஉன்ன சுனனல்லதீன மின் கபிலிக்கும் ஷிபரம் பிஷிபரின் ஜிராஅம் பிஜிராஇன் ஹத்தா லௌ தகலு ஃபீ ஜுஹ்ரி ரப்பின் லத்தபஅதுமூஹும். முஸ்லிமுக்கும் யகூதிக்கும் ஒரு தான் கூட வித்தியாசம் இருக்காது, முஸ்லிமுக்கும் யகூதிக்கும் ஒரு முளம் கூட தூரம் இருக்காது. இந்த அளவுக்கு யகூதி முஸ்லிமிடம் நெருக்கமாக நிற்பான். முஸ்லிமுக்கே தெரியாது இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றாது முஸ்லிமை தடுத்து கொண்டிருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். இன்று நானும் நீங்களும் எங்களுக்கே தெரியாது அந்த ஃபித்னாவில் மாட்டிக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸவ்விரூன ஃபின்னார், போட்டோ பிடிப்பவன் நரகவாசி என்று சொன்னார்கள். நாங்கள் இன்று செல்ஃபியை அடித்து ஃபேஸ்புக்கினுடைய மார்க் ஜுகர்பெர்க்கினுடைய நண்பராகவும் இன்ஸ்டாகிராமினுடைய கெவினுடைய நண்பராகவும் இருக்கிறோம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கினா யுன்பிது நிஃபாக ஃபில் கல்ப், இசை கேட்பது முனாஃபிக் தனத்தை உள்ளத்திலே வளக்கும், முனாஃபிக் என்பவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்வான், நம்பினால் மோசடி செய்வான் என்று சொன்னார்கள். எங்களுக்கே தெரியாது, ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய ஆப்பிளையும் ஆண்டி ரோபர்ட்னுடைய ஆண்ட்ராய்டையும் நாங்கள் பாவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மொபைல் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னாலும் கற்பனை பண்ண முடியாது, உங்களாலும் கற்பனை பண்ண முடியாது. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் மறந்து இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யவில்லை. யகூதிகள் எமக்கு எங்களுடைய வாழ்க்கையை திணித்து விட்டார்கள். நன்றாக நாங்கள் நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும், எலிமினாட்டிஸ் என்ற அமெரிக்காவை
பேசாக கொண்டிருக்கக்கூடிய 13 குடும்பத்தினர்கள் முழு உலகத்தையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்கினார்கள். 1776 பிரான்சிலே உருவாகினார்கள். இன்று அமெரிக்காவை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். 1840 பிரான்சிலே அவர்களுடைய ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டினுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு வரவேற்பு உரையை நிகழ்த்துவதற்கு முன்னால் குர்ஆனை கையில் எடுத்தார். குர்ஆனிலிருந்து ஒரு தாளை கிழித்தார். குர்ஆனிலிருந்து இந்த தாள் கிழிக்கப்பட்டால் இந்த தாள் சாதாரண தாளை போன்றது, இதற்கு கண்ணியமோ கௌரவமோ கிடையாது. இதே போன்று குர்ஆனிலிருந்து முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பிரித்து விட வேண்டும். பிரித்து விட்டால் அந்த முஸ்லிம் கையேந்தினால் பதில் கிடைக்காது, நோன்பு பிடித்தால் அல்லாஹ்விடம் பதில் வராது, சுஜூதில் அழுதால் பதில் வராது என்று எலிமினாட்டிகளுடைய முதலாவது பிரசிடண்டுடைய காலத்திலே ஒரு வாதாட்டத்தை போட்டுவிட்டு அவர்கள் பார்த்தார்கள், இஸ்லாம் எந்தெந்த பகுதிகளிலே ஊடுருவிருக்கிறதோ அந்த பகுதியிலே இவர்கள் எடுகேஷன் என்ற பெயருடன் நுழைந்தார்கள். அதே 1840 வில்லியம் என்ற ஒரு யூதன் இந்தியாவுக்கு வந்தான். ஒரே மாதம் இந்தியாவில் தங்கினான். எலிமினாட்டிக்கு ஒரு நியூஸை கொடுத்தான், இங்கிருக்கக்கூடிய மக்களை நாங்கள் எங்களுடைய கரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இவர்களுடைய எடுகேஷன் சிஸ்டத்தை நாங்கள் கலவான் பாட சிஸ்டமாக மாற்ற வேண்டும், ஆண்களும் பெண்களும் ஒரே பாடசாலையில் படிக்கும் முறையை கொண்டு வர வேண்டும் என்று 1840 உருவாக்கினார். முஸ்லிம்கள் நாங்கள் எடுகேஷனை பார்த்தோம், கல்ச்சரை பார்க்க மறந்துவிட்டோம். அமெரிக்காவிலே அவனுடைய கல்ச்சரை போட ஆரம்பிக்கிறான். பாடசாலைக்கு வரும் மாணவிகள் முட்டுக்காலுக்கு மேலால் மட்டும்தான் ஆடை அணிய முடியும் என்ற சட்டத்தை போட்டான். முழு உலகத்தில் இருக்கும் பாடசாலை மாணவிகளுக்குரிய சட்டமாக அது மாறுகிறது. எங்களுக்கே தெரியாது, நாங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டோம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி ஒரு காலம் வரும், உலமாஉஹும் ஷர்ரு மன் தஹ்த மின் அதீமி ஸமா மின் இந்தியம் தஹ்ருஜுல் ஃபித்னா வஃபீஹிம் தஊத். அந்த காலத்திலே படித்த மக்கள் மிக கெட்ட மக்களாக இருப்பார்கள். அவர்கள் உலகத்துக்கு ஃபித்னாவை உண்டு பண்ணுவார்கள். ஃபித்னாவுக்குரிய பதிலும் அவர்களுடைய கரத்திலே இருக்கும் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்று அடிப்படையான 6 ஃபித்னாக்காரர்களை இந்த கடைசி நூற்றாண்டிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யக்ஸுருல் ஹரஜ் வயப்சு ஜினா. கடைசி காலம் வரும், அந்த காலத்தில் இருக்கும் புத்திஜீவிகள் விபச்சாரத்தை பரத்துவார்கள். முழு உலகத்தில் மூளை முடுக்கில் இருப்பவர் அமெரிக்காவில் இருக்கும் டாப் 10 விபச்சாரி படத்தை நடிக்கும் பெண்ணை பார்க்க முடியும் என்று நபிகளார் சொன்னார்கள். எப்படி பார்க்க முடியும் என்று நபி தோழர்கள் சிந்தித்தார்கள். இங்க இன்று எங்களுடைய காலத்திலே நாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து விபச்சாரிகளை பார்க்க முடியும் என்ற அந்த ஹதீஸை புத்திஜீவிகள் உறுதிப்படுத்தி காட்டுகிறார்கள். ரசூல் சொன்னார்கள், ஆரியாசும் காசியாசும் காசியாசும் ஆரியாசும், அவர்கள் நிர்வாணிகள், விபச்சார படம் நடிப்பவர்கள் மேலே ஆடை அணிந்து படம் நடிக்கிறார்கள் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். 7 வருடத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு UKயிலிருந்து ஒரு விபச்சார படம் நடிக்கக்கூடியவள் இந்தியாவுக்கு வந்தால் அமெரிக்கா எலிமினாட்டிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். இங்க எத்தனையோ டைரக்டர்ஸ்களை நான் பார்க்கிறேன், ஆக்டர்ஸ்களை பார்க்கிறேன், எத்தனையோ ஸ்பான்சர்களை பார்க்கிறேன், முஸ்லிம்களாக இருக்கிறார். நான் விபச்சாரம் படம் நடிக்கிறேன் என்று தெரிந்தும் கூட இப்பொழுது நான் இந்தி சினிமாவுக்கு வந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு எனக்கு வெல்கம் பண்ணுகிறார்கள். நான் நினைக்கிறேன், முஸ்லிம் ஒரு விபச்சாரிக்கு ஆடை அணிவித்து இந்தியாவுக்கு படம் நடிக்க அனுப்புவோம் என்றால் 10 வருடங்களில் மத்திய கிழக்காசியா முழுவதும் விபச்சாரம் தடை அல்ல என்ற ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் ரீதியில் எடுக்க முடியும் என்று சொன்னதின் பின்னால் இஸ்லாமிய பெண்களை தேட ஆரம்பித்தார்கள். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நான் பார்த்தது கிடையாது, அந்த காலத்தில் நான் இருக்க மாட்டேன். அந்த காலத்திலே விபச்சாரிகளை மார்க்கெட்டிங் பண்ணுவார்கள், அதில் ஒரு முஸ்லிம் விபச்சாரியையும் மார்க்கெட்டிங் பண்ணுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று கண்கூடாக நாங்கள் காண்கிறோம். லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு பெண்ணை அவர்கள் பணம் கொடுத்து வாங்கினார்கள். அந்த பெண் விபச்சாரம் ஆகுமானது என்று சொல்லி அமெரிக்காவுக்குள்ளால் நுழைந்து விபச்சார படத்தில் முதலிடத்தை பிடித்து இந்தியாவுக்கு வர இருக்கிறாள். வந்துவிட்டால் படங்களை பார்க்கக்கூடிய, இசைகளை கேட்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சிறார்கள், எங்களுடைய ஊரில் இருக்கும் சிறார்கள், மார்க்க அறிவு குறைந்தவர்களுடைய நிலைமை என்னவாகும் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில் விபச்சாரம் என்பது பெரும் பாவம் அல்ல, அது சாதாரண ஒரு பாவம். ஒரு மனிதன் பொய் சொல்லிவிட்டால் அது பாவம் அல்ல, மோசடி செய்துவிட்டால் இன்ற காலத்தில் நடப்பது தானே. கடன் வாங்கி கொடுக்காவிட்டால் சர்வ சாதாரணம் அல்லவா? ஏமாத்தி விட்டால் உலகத்தில் புதிய விடயம் அல்லவே என்று சொல்லுகிறோமே. இதே போன்று பெரும் பாவங்களும் புதிய விடய புதிய ஒரு போர்வையிலே வருகிறது. முஸ்லிம்களாகிய நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இவர்களிடம் மாட்டிக்கொள்ளாது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது என்பதை நானும் விளங்க வேண்டும், நீங்களும் விளங்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சிறு பாவங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டுதான் வருகிறேன். அல்லாஹ்வுடைய சிந்தனை என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறேன். இதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனையோ நல்ல விடயங்களை செய்தாலும் எத்தனையோ சிறு பாவங்களை செய்து விடுகிறோம். எத்தனையோ இடங்களில் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறந்து வாழ்ந்து விடுகிறோம். இதனாலே இன்று உலகளாவிய அமைப்பில் முஸ்லிம்களும் இஸ்லாமும் தோல்வி அடைந்து தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. நாங்கள் நினைத்தால் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் நினைத்தால் ஒரு மனிதருடைய சீர்திருத்தம், ஒரு சமுதாயத்தினுடைய சீர்திருத்தம் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எங்களிலே யாரும் அல்லாஹ் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் இல்லை, நபிகளார் தோக்க வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் அல்ல. ஆனால் மறந்து விடுகிறோம், நபியை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து பாவத்திலே ஈடுபட்டு விடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்தால் பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நேரங்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தாலே எங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை விளங்கப்படுத்துவதற்கு, இஸ்லாத்தை விட்டு நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று விளங்குவதற்கு எவ்வளவு தேவை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வோம். ஒரே ஒரு விடயத்தை ஞாபகத்தில் நிறுத்துவோம். புனிதமான மக்கா நகரிலே ஒரே ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்கு கொடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து பாடுபட்டார். லட்சக்கணக்கான மனிதர்களை பரிசுத்தவான்களாக மாற்றினார். ஒரு மனிதருடைய சீர்திருத்தம், ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தம் என்பதை நாங்கள் மறந்து விடாது. எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய முறையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். எப்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது? ஒரு வினாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான மனிதர்களை பரிசுத்தவான்களாக மாற்றினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? எப்படி மாற்றினார்கள் என்று ஒரு வினாடி அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக என்னுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வாழ்க்கையோ இருக்குமானால் அந்த வாழ்க்கையை மரணிக்கும் வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வோம். அப்படி இல்லை என்றால் உடனடியாக தௌபா செய்வோம், நல்லவர்களாக மாறுவோம், நல்ல வழியை தெரிவு செய்வோம். நாங்கள் ஏமாளியாக மாறிவிடக் கூடாது, கோழைகளாக மாறிவிடக் கூடாது. வெறுமனே இஸ்லாமிய பெயருடன் இஸ்லாமிய ஆடையுடன் சுற்றி கொண்டிருக்கிறோம், உள்ளத்திலே நிஃபாக் நிறைந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கிறோம். மரணித்ததின் பின்னால் எங்கள் ஒவ்வொருவரையும் தனியாக அல்லாஹ் அழைப்பான், தனியாக ஒவ்வொருவருடனும் பேசுவான். பேசும் பொழுது எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியாது, தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை எனக்கோ உங்களுக்கோ வர வேண்டிய தேவையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் இரட்சகனே, உன்னுடைய மார்க்கத்தை கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பின்பற்றி ஒருவனாக நான் வந்தேன் என்று சொல்லக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வினாடி அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய உயிரிலும் மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 3-4 வருடங்கள் கழிந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவின் அரசியல் பீடத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கும் பொழுது இரண்டு வாலிபர்கள் ஒரு வாலிபரை இழுத்து வருகிறார்கள். இரண்டு வாலிபர்களும் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, இந்த வாலிபர் எங்களுடைய தந்தையை கொலை செய்து விட்டார். அமீருல் முஃமினீன் சொன்னார்கள், கொலை செய்ததற்கு தண்டனை திருப்பி இவரை கொலை செய்வதுதான். அந்த கொலை செய்த வாலிபர் சொன்னார், அமீருல் முஃமினீனே, நடந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் கேட்க வேண்டும். நான் ஒட்டகைகளை மேய்த்து வந்தேன். அது ஒரு ஒட்டகம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி இவர்களுடைய தோட்டத்துக்குள்ளால் சென்று விட்டது. கோபம் அடைந்த இவர்களுடைய தந்தை ஒரு கல்லை எடுத்து ஒட்டகத்துக்கு அடித்தார். ஒட்டகம் செத்து விழுந்து விட்டது. நானும் ஆவேசப்பட்டேன், கோபம் அடைந்தேன், அதே கல்லை எடுத்து இவருடைய தந்தைக்கு அடித்தேன். கொல்ல வேண்டும் என்ற சிந்தனையில் அடிக்கவில்லை, அதட்ட வேண்டும் என்று நினைத்தேன். தலையில் பட்டது, மரணித்து விழுந்து விட்டார். நான் தவறாக செய்து விட்டேன் என்று சொன்னவுடன் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கொலைக்கு தண்டனை கொலைதான், மன்னிப்பு கிடையாது என்று சொன்னவுடன் அந்த கொலை செய்த வாலிபர் பெருமூச்சை விட்டு விட்டு அமீருல் முஃமினிடம் சொன்னார், அமீருல் முஃமினீனே, குர்ஆனுடைய சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொலைக்கு தகுதியான குற்றம் கொலை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 3 நாட்கள் நீங்கள் எனக்கு அவகாசம் தர வேண்டும். என்னுடைய ஒரு அமானிதம் இருக்கிறது, நிறைவேற்றி வருகிறேன் என்று சொன்னவுடன் அமீருல் முஃமினீன் சொன்னார்கள், 3 நாட்கள் உனக்கு நான் அவகாசம் தருகிறேன். ஆனால் நீ வராவிட்டால் உன்னுடைய தண்டனையை பொறுப்பெடுக்க கூடிய ஒரு மனிதரை இந்த இடத்தில் நீ நியமித்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த வாலிபர் மதீனாவில் இருக்கும் சகலரையும் திரும்பி பார்க்கிறார்கள். சகல முகங்களும் புது முகங்கள். என்னுடைய சாதாரண குற்றம் அல்ல, கொலைக்கு தகுதியான குற்றத்தை யார் பொறுப்பெடுப்பது என்று சிந்தித்திருக்கும் பொழுது சபையிலிருந்து அபூதர் ரிஃபாரே ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, அவருடைய அந்த கொலைக்கு தகுதியான குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் 3 நாள் அவகாசம் கொடுக்கலாம், அவர் வராவிட்டால் அந்த தண்டனையை எனக்கு நீங்கள் தரலாம் என்று சொல்லி 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. 3 நாள் முடிவடைகிறது. அமீருல் முஃமினீன் அரசியல் பீடத்துக்கு வந்து அமர்ந்தார்கள். கொலையை பொறுப்பெடுத்த அபூதர் ரிஃபாரி வந்து அமர்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட மனிதருடைய 2 ஆண் பிள்ளைகள் வந்து அமர்ந்தார்கள். மதீனாவில் இருக்கும் நபித்தோழர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் சகலரும் வந்து விட்டார்கள். கொலை செய்த வாலிபர் இன்னும் வரவில்லை. அமீருல் முஃமினீன் அபூதர் ரிஃபாரியுடைய முகத்தை பார்க்கிறார்கள். அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் முஃமினீனே, இன்று எனக்கு ஒரு அவகாசத்தை தாருங்கள், சில நிமிடத்தில் அவர் வர முடியும் என்று சொன்னார்கள். அவகாசம் சில நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரமும் முடிவடைந்து விட்டது. கொலை செய்த வாலிபர் வரவில்லை. அமீருல் முஃமினீன் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு தண்டனையை கொடுக்க பார்க்கும் பொழுது சபையில் இருந்த ஒருவர் சொன்னார், அமீருல் முஃமினீனே, அதோ தூரத்தில் சாலைவனத்தில் யாரோ ஒரு மனிதர் வருவதை போன்று காட்சி அளிக்கிறது என்று சொன்னவுடன் சபையில் இருந்த அனைவரும் பார்க்கிறார்கள், யாரோ ஒரு மனிதர் மிக வேகமாக வருவது தென்படுகிறது. அவர் வேகமாக நெருக்கமாக வரும் பொழுது பார்த்தால் கொலை செய்த அதே வாலிபர் வந்து கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளால் சலாம் சொல்லிய வண்ணம் நுழைந்தார். அங்கிருந்த தண்ணீரை குடித்தார். அவரை நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது, கண்கள் சிவந்திருக்கிறது, முகம் வேர்த்திருக்கிறது, ஆடையெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது. அமீருல் முஃமினீன் கேட்டார்கள், நீ ஏன் வந்தாய்? சொன்னார்கள், அமானிதத்தை நிறைவேற்ற வந்தேன். உனக்கு ஏன் தாமதமானது? சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, உங்களிடம் நான் 3 நாட்கள் அவகாசம் கேட்டேன். ஒரு பகல் ஒரு இரவு நடந்து என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். மறுநாள் என்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றினேன். மறுநாள் ஒரு இரவு ஒரு பகல் நடந்து உங்களிடம் வந்திருக்கிறேன். அமீருல் முஃமினீன் கேட்டார்கள், என்ன அமானிதத்தை நிறைவேற்ற சென்றாய்? சொன்னார், அமீருல் முஃமினீனே, என்னுடைய பெற்றார்கள் மரணித்து விட்டார்கள். என்னுடைய சிறிய சகோதரனுக்குரிய பணத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்து வைத்திருந்தார்கள். அவருடைய கரத்தில் அந்த பணத்தை ஒப்படைத்து விட்டு நான் மரணித்து விட்டால் அவரை வளர்ப்பதற்கு தகுதியான ஒரு மனிதரிடம் தேடி ஒப்படைத்து விட்டு நான் வந்தேன். அமீருல் முஃமினீனே, 3 நாட்களாக நான் உறங்கவில்லை, உணவருந்தவில்லை. தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீரை குடித்து பாலைவன வெயிலை சுமந்து கொண்டு ஓடோடி வந்தேன். அமீருல் முஃமினீனே, வழியிலே நான் ஒரு இடத்தில் நிழலை கண்டேன். அந்த நிழலில் அமர்ந்தேன். என்னை அறியாது கண்ணை அறிந்து விட்டேன். விழித்து பார்த்தேன், மோசடிக்காரனாக மாறிவிடுவேனோ என்று பயந்து விரைந்து வேகமாக வந்தேன். அமீருல் முஃமினீனே என்று சொன்னார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள், நீ ஏன் விழுந்தாய்? ஓடி இருக்கலாம், இருக்கலாம், ஒளிந்திருக்கலாம், உன்னுடைய குற்றத்தை வேறொருவர் பொறுப்பெடுத்திருக்கிறார், நீ எங்க இருக்கிறாய், நீ யார் என்பதை நான் அறிய மாட்டேன், ஏன் வந்தாய், கொலைக்கு தகுதியான கொலை என்ற குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் வந்தாய் சொல்லுகிறார் அமீருல் முஃமினீனே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சில காலங்கள் தான் கழிகிறது, முஸ்லிம்களிலே ஒருவர் வாக்கு கொடுத்து மாற்றம் செய்து விட்டார் என்று காபிர்கள் பேசிவிட்டால் இஸ்லாத்துக்கு கேவலம் வந்து விடும் அல்லவா, அந்த கேவலம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டியே வந்தேன், என்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த இஸ்லாமிய கொடியை இருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தேன் என்று சொன்னார் அமீர் முஃமினீன். அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள், அபூதரே, முன்பின் அறிமுகம் மற்ற ஒரு வாலிபருடைய கொலைக்கு தகுதியான குற்றத்தை ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள்? சொல்லுகிறார்கள் அமீருல் முஃமினீனே, ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சில காலங்கள் தான் கழிந்திருக்கிறது, முஸ்லிம்களிலே ஒருவர் உதவி கேட்டார், இன்னொரு முஸ்லிம் உதவி செய்யவில்லை என்று காபிர்கள் பேசிவிட்டால் இஸ்லாத்துக்கும் அந்த நபிகளாருக்கும் கேவலம் வந்துவிடும் அல்லவா, அந்த கேவலம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டிய கொலைக்கு தகுதியான குற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அந்த சபையில் இருந்த சகலரும் திகைத்து போனார்கள். கொலை செய்யப்பட்ட அந்த மனிதருடைய இரண்டு வாலிபர்களும் முன்னால் வந்தார்கள். ஒரே குரலில் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, இவரை நாங்கள் மன்னித்து விட்டோம். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டார்கள், உங்களுடைய தந்தையை கொலை செய்ததை நான் காணவில்லை, நீங்களே கொலை செய்தார் என்று சொன்னீர்கள், ஏன் மன்னிக்கிறீர்கள்? சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சில காலங்கள் தான் கழிகிறது, முஸ்லிம்களிலே ஒருவர் தவறு செய்து விட்டார், அந்த தவறை உணர்ந்து விட்டார், அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார், பிற முஸ்லிம்கள் மன்னிக்கவில்லை என்று காபிர்கள் பேசிவிட்டால் இஸ்லாத்துக்கு கேவலம் வந்துவிடும் அல்லவா, அந்த கேவலம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டியே நாங்கள் இவரை மன்னிக்கின்றோம் என்று சொன்னார்களே, அவர்கள் தான் இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர்கள், முஸ்லிம்கள் மூமின்கள் என்று குர்ஆனிலே வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பெருமையாக சொல்லுகிறான், அவர்களுடைய வியாபாரங்கள் அவர்களுடைய சம்பாத்தியங்கள் அல்லாஹ்வை மறந்து நடக்கவில்லை. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தத்தகிது அஸ்ஹாபி கரதா, என்னுடைய சஹாபாக்களுக்கு குறையே இல்லை, நீங்கள் யாரும் குறை கூற வேண்டாம், உங்களில் யாராவது ஒருவர் குறை கூறுவீர்கள் என்றால் எனக்கு குறை கூறுகிறீர்கள், என்னுடைய தோழர்களில் யாராவது ஒருவை நீங்கள் நேசிக்கிறீர்களா, என்னை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பாதுகாத்து தந்த இஸ்லாத்தை இன்று நானும் நீங்களும் எங்களுடைய காலத்துக்கு ஏற்ற முறையில், எங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற முறையில், எங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற முறையில் என்று பிரித்து இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்த நாளே இன்று முழு உலகத்திலும் 1.8 பில்லியன் முஸ்லிம்கள் இருந்தும் கூட இஸ்லாமிய கொடியை நாங்கள் பாதுகாக்க முடியாது, எத்தனையோ பள்ளி வாயில்களை இழந்து விட்டோம், மதாரிஸ்களை இழந்து விட்டோம், மராக்கிஸ்களை இழந்து விட்டோம், இஸ்லாமிய தலைவர்களை இழந்து விட்டோம், எத்தனையோ இடங்களில் இஸ்லாமிய சகோதரிகள் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை வந்தது. இதனை நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையுடன் முடித்துக் கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிழைகளை நாங்கள் திருத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. உண்மையில் நான் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகளை நான் திருத்த வேண்டும், நல்ல வழிக்கு என்னுடைய வாழ்க்கையை கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிழை இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது என்று நான் அறிய மாட்டேன், ஆனால் உங்களுடைய உள்ளத்துக்கு மறைக்க முடியாது, உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர வேண்டும், பிழைகளை நீங்கள் உணர வேண்டும், தௌபா செய்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நல்ல மக்களாக மாறுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இரட்சகன் எம் அனைவருக்கும் உண்மையான தௌபாவை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எத்தனை இடங்களில் தவறு செய்து விட்டோம், எத்தனையோ பிழைகளை செய்து விட்டோம், எத்தனை இடத்தில் உன்னை மறந்து விட்டோம், எத்தனை இடத்தில் இஸ்லாத்தை விட்டு விட்டோம், நாங்கள் ஒரு நாள் கூட இஸ்லாம் கேவலம் அடைய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யா அல்லாஹ், நீ கேவலம் அடைய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலம் அடைய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யா அல்லாஹ், உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற முறையில் இஸ்லாத்தை மறந்து வாழ்ந்து விட்டோம் யாழ்லா, இஸ்லாத்தை மதிக்கின்றோம் யாழ்லா, உன்னை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது யாழ்லா. இதுவரை காலம் எந்த தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகள் பிழைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலங்களிலே இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக எம்மை மாற்றுவாயாக, குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்களாக எம்மை மாற்றுவாயாக, நபிகளாருடைய வாழ்க்கையை உண்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவுகளை சீராக்குவாயாக, எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக, சக்கராத்தில் உதவி செய்வாயாக, கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பாயாக, கேவலமான மரணத்தை விட்டு பாதுகாப்பாயாக, கொடூரமான மரணத்தை விட்டு பாதுகாப்பாயாக, தீராத நோயுடன் மரணிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, கடன் தொல்லையுடன் மரணிப்பதை விட்டு பாதுகாப்பாயாக, கபரிலே வெற்றியை தருவாயாக, மஹ்ஷரிலே வெற்றியை தருவாயாக, சிராத்திலே வெற்றியை தருவாயாக, பட்டோலை வலது கையிலே தருவாயாக, நரகை விட்டு பாதுகாப்பாயாக, உயர்தரமான சூரபதிகளாக எம் அனைவரையும் மாற்றி அருள்வாயாக, எங்களிலே இருக்கக்கூடிய கஷ்டவாளிகளுடைய கஷ்டத்தை நீக்குவாயாக, நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, பலகீனமானவர்கள் பலகீனத்தை நீக்குவாயாக, சிரமங்களை நீக்குவாயாக, கஷ்டங்களை நீக்குவாயாக, கவலைகளை நீக்குவாயாக, துன்பங்களை நீக்குவாயாக, நிம்மதியான வாழ்க்கை ஈரோலகிலும் தந்தருவாயாக, நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சகல நலவுகளையும் அனைவருக்கும் தந்தருவாயாக, நபிகளார் பாதுகாப்பு தெரிய சகல விதமான கெடுதிகளும் அனைவரையும் பாதுகாப்பாயாக.